வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சு வெங்கடேஸ்வரின் காவல் கோட்டம், பாகம் 1, அத்தியாயம் 43. மதுரை கலெக்டர் ராபர்ட் டெனல்சன் 18-35 ஏப்ரலில் ஒரு சுவாரஸ்யமான பிரச்சனையை கையாண்டார். திண்டுக்கல் அருகே வாடிப்பட்டியில் ஒரு தகராறில் வடநாட்டு சாமியார் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் 5 பேரை ஊர்க்காரர்கள் பிடித்து கட்டி வைத்திருப்பதாக தகவல் வந்தது. கேப்டன் ஆலன் ஸ்மித் தலைமையில் 30 சிப்பாய்கள் விரைந்து சென்றனர். 3 நாள் ஸ்மித் திரும்பி வந்தார். சாமியார்களையும் கூடவே 10 சக்லியர்களையும் பிடித்து வந்திருந்தார். சக்லியர் குடியிருப்பில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் ஒரு வண்டியில் வந்தன. சாமியார்கள் எல்லோரும் வங்காளிகளாக இருந்ததால் அவர்களிடம் விசாரிப்பது பெரும்பாடாயிற்று. ஆனாலும் அதில் அரைகுறையாய் உருதும் தெலுங்கும் தெரிந்த ஒருவன் இருந்தால் பிறகுதான் என்ன நடந்தது என்று ஒரு புகை மூட்டமான சித்திரம் உருவானது. அவர்கள் வாமாசார கௌல மார்க்கிகள், சக்தி வழிபாட்டாளர்கள். காமரூப நகரில் உள்ள தாட்சாயணி பீடமே அவர்கள் தலைமையிடம். இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமியில் அவர்கள் முறைப்படி காஞ்சிபுரத்தை ஒட்டியான க்ஷேத்திரத்தில் வழிபட வேண்டும். அதுவே அவர்களின் யோனி பீடம். சக்தியின் அனைத்து லட்சணங்களும் பொருந்திய சௌந்தரிய ரூபிணியான ஒரு கன்னிகையை தாராதேவியின் அம்சமாக ஆவாகித்து பௌர்ணமி என்று காஞ்சிபுரத்தில் பூஜை செய்ய வேண்டும். அதற்குரிய உறுதியைத்தான் கடந்த 5-6 மாதமாக தமிழ்நாட்டில் தேடித்திருந்தார்கள். திண்டுக்கல்லில் இருந்து தாடிக்கொம்பு கோவிலுக்கு போனபோது 4-5 பேரோடு மாடு மேய்த்து கொண்டிருந்த உறுத்தியை கண்டார்கள். நெடுநாள் தேட்டம் முடிவுக்கு வந்தது. மாடுகள் வீடு திரும்பும் வரை காத்திருந்தார்கள். அவள் ஊர்க்காலி மாடுகளை தொழுவங்களுக்கு பத்துவிட்டு தன் குடிலுக்கு திரும்பினாள். அது சக்கரிய குடியாக இருக்க கண்டு சாமியர்கள் தமது வேலை சுலபமாகிவிடும் என்று கணக்கிட்டார்கள். அவள் தந்தை கொண்டலு சாமியிடம் பேசி பார்த்தார்கள். அவரது 3 பிள்ளைகளில் 17 வயதான மல்லேஸ்வரி தான் மூத்த மகள். சக்தி பூஜைக்காக அவளை விலைக்கு தர வேண்டும் என்றும் எவ்வளவு பணம் கேட்டாலும் தருவதாகவும் சொன்னார்கள். அவர் மசியாமல் கோபப்பட்டவாறு அடுத்த யோசனை சொன்னார்கள். அவரும் காஞ்சிபுரம் வரை வர வேண்டும் என்றும் பூஜை முடிந்ததும் திரும்ப அழைத்து கொண்டு போகுமாறும் அதற்கு பணம் தருவதாகவும் சொன்னார்கள். பயந்து போன மல்லேஸ்வரின் அம்மா மாவூர் அக்கா கத்தி கூச்சல் போட்டால் கூட்டம் கூடிவிட்டது. சாமியார்கள் அங்கிருந்து தப்பித்து வருவதே பெரும்பாடாகி போனது. மறுநாள் ஒளிந்திருந்து நோட்டமிட்டார்கள். மாடுகள் மேய்ச்சலுக்கு போயின. மற்ற பிள்ளைகள் கம்போடு பின்னால் போனார்கள். ஆனால் மல்லேஸ்வரி காணவில்லை. பௌர்ணமிக்கு இன்னும் 9 நாட்களே இருந்தன. வேறு வழி இல்லை. ஆளை கடத்தி விடுவதென்று தீர்மானித்தார்கள். 10 மடங்கு கூலி பேசி ஒரு வண்டிக்காரனை நத்தம்பட்டியில் இருந்து பிடித்தார்கள். 3 நாள் நள்ளிரவுக்கு மேல் 4 பேர் மட்டும் கிளம்பினார்கள். வாடிப்பட்டி சக்கிலைய குடியில் ஒற்றை நாய் மட்டும் இருந்தது. அது 2 குறைப்போடு பாய்ந்து வந்து கிடைத்த கறித்துண்டை தின்று மயங்கி விழுந்தது. அவள் குடிசை 5வதாக இருந்தது. ஓடைக்கரையிலிருந்து பின்பக்கமாக போய் உள்ளே நுழைந்து விட்டனர். படுத்திருந்த 5 பேருக்கு மயக்கப்பொடி நினைத்த துணியை நாசியில் வைத்தனர். 3 நாளை அப்புறம் அவளை மட்டும் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு ஓடைக்கப்பால் நிறுத்தியிருந்த வண்டிக்கு வந்தார்கள். வடநாட்டு சாமிகள் இவ்வளவு கூறி தருகிறோம் என்று முதலில் சொன்னபோதே வண்டிக்காரர் முத்துக்கருப்பு சேர்வை சந்தேகப்பட்டார். ஏதாவது பொருட்களாக இருக்கும், நமக்கென்ன என்று நினைத்துதான் பணத்தின் மீது கண்ணாய்வன் அவர் வந்திருந்தார். அவன்கள் இப்போது ஒரு பொம்பளை பிள்ளையை தூக்கி வந்து வண்டியில் ஏற்ற முயல்வதைக் கண்டதும் ஊனு கம்பை உருக்கிவிட்டார். அடிதடியாகிவிட்டது. கூக்குரல் கேட்டு ஊரெழுந்து ஓடி வந்து கூடிவிட்டது. அடிபட்டதில் ஒரு சாமியார் செத்தே போனான். மற்றவர்களை பிடித்து கட்டி போட்டார்கள். கேப்டன் ஸ்மித் கலெக்டரை தனியாக சந்தித்தான். சாக்கில் சுற்றி வைத்திருந்த அந்த வினோதமான ஆயுதத்தை காட்டினான். முதல் பார்வையிலேயே டெனல்சன் அதை மதிப்பிட்டு விட்டார். ஸ்மித்தை அனுப்பிவிட்டு தனது கைப்படவை அதன் தூசியை தட்டிவிட்டு கழுவி எண்ணெயிட்டு மினுக்கினார். அதன் தங்க மடலில் இருந்த எழுத்துக்கள் சொல்லும் செய்தியை அறிய ஆவல் ஏற்பட்டது. சாமியார்களை சிறையில் அடைத்துவிட்டு அந்த சக்கிலியர்கள் தினமும் காலையில் தனது வீட்டுக்கு முன்னால் ஆஜராக வேண்டும் என்றார். அந்த எழுத்துக்களை வாசிக்க கவர்னர் மாளிகைக்கு இம்மிடி நல்ல பெருமாள் செட்டியார் அழைத்து வரப்பட்டார். டெனல்சன் தனது அறைக்கு அழைத்து போய் செட்டியாரிடம் அதை காட்டினான். சாழ்வ கட்டாரியை பற்றி தெலுங்கு பிரபந்தங்கள் மூலம் அறிந்திருந்த செட்டியார் இன்றுதான் அதை பார்த்தார். மீண்டும் அதை தனது மேஜைக்குள் வைத்து பூட்டிய பிறகே கலெக்டர் துபாஷியை அழைத்தார். வெகுநேரம் ராயரை பற்றி கதைகளை எல்லாம் செட்டியார் சொல்ல கேட்டபின் விருந்து உபசாரத்துடன் அவரை அனுப்பி வைத்தார். இந்தியாவில் பணியாற்றுவதற்காக கப்பலேறிய நன்னாளை டெனல்சன் நினைவு கூர்ந்தார். கர்த்தருக்கு நன்றி கூறினார். இந்த வினோத நிலத்தின் வழிபாட்டு சடங்குகளை எண்ணி எண்ணி வியந்தார். சுருட்டை புகைத்தவர், ஜன்னலோரமாக மரங்களை பார்த்தவரை நடைபோட்டவர், கிடைத்த பரிசை இரட்டிப்பாக்கும் திட்டத்தில் மனதில் வரைந்து கொண்டிருந்தார். 4 நாட்களுக்கு பிறகு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட மல்லேஸ்வரி டெனல்சன் அறையில் இருந்தால் அவள் அம்மாவும் துணைக்கு வந்த இரு பெண்களும் உடனிருந்தனர். கேள்விகள் கேட்கும் பாவனையில் டெனல்சன் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். துபாஷியை சலித்து போல போகும் அளவு விசாரணை நீண்டது. டீ குடிப்பதற்காக எழுந்து போனவர் தனது மனைவி வெனசாவிடம் இந்த கதையை சுருக்கமாக சொல்லி அவளை அழைத்து கொண்டு வந்தார். அவளை கண்ட வெனசா அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறி போகும் வரை அறையை விட்டு அகலாமல் நாற்காலியிலேயே அமர்ந்திருந்தாள். அன்று மதியம் உணவு மேஜையில் அமர்ந்திருந்த டெனல்சன் மனைவியிடம் தயங்கி தயங்கி அந்த யோசனையை தெரிவித்தார். அந்த பெண்ணின் பெற்றோர்களை இந்த மாளிகையில் வேலைக்காரர்களாக வைத்துக் கொள்ளலாமா? வேண்டாம் என்று வெனசா சட்டென்று மேஜையில் இருந்து எழுந்து விட்டாள். சில நொடிகள் செய்வதறியாது தயங்கிய டெனல்சன் எழுந்து வேகமாக அறை விட்டு வெளியேறினார். வெனசா தன் பிள்ளைகளின் மேற்படிப்பின் மீது போது லண்டனுக்கு தான் மட்டும் உடன் போவது என்று நினைத்திருந்தால் டெனல்சனின் சொத்துக்கள் மீதான அவளது எதிர்கால கனவுகளும் இருந்தன. அவனை இன்னும் தீவிரமான கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவள் ஜன்னல் அருகே போய் திரைச்சீலையை சற்றே விலக்கி பார்த்தால் அந்த பெண் மரத்தடியில் தனது உறவினர்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்தாள். அவளையே பார்த்தவாறு இருந்த வெனசா நினைத்து கொண்டாள், கவிஞர்களின் கற்பனை தரிகட்டு பறப்பதில் ஏதும் மிக இல்லை. ஏமாற்றத்தை சிரமப்பட்டு விழுங்கி கொண்ட டெனல்சன் அடுத்த கட்டத்திற்கு போய் விஷயத்தை சுமூகமாக முடித்து வைத்தார். ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டது மட்டுமே குறிப்பேட்டில் ஏறியது. அதில் சாளுவ கட்டாறு இல்லை. வழக்கம் எதுவும் பதியப்படவில்லை. மற்ற ஆயுதங்களின் மதிப்பு 7 ரூபாய் என்று பதியப்பட்டு அத்தொகை சக்லியர்களுக்கு வழங்கப்பட்டது. தன் கையில் இருந்து 13 ரூபாய் சேர்த்து கொடுத்தார். அரண்மனை காவலுக்காக ராணி மங்கம்மா கொண்டலு சாமியை என் முன்னோருக்கு அந்த கட்டாரியை கொடுத்ததற்கான சாசனம் எதுவும் அவரிடம் இல்லாததால் அரண்மனையிலிருந்து திருடப்பட்டதாகவே அது கருதப்படும் என்றார். சாமியார் கொலையையும் சேர்த்து இரட்டை வழக்கு போடலாம் என்றாலும் இந்த முறை மன்னித்து அவர்களை விடுவதாக எச்சரித்தார். கொண்டலு சுவாமியை தன் அறைக்கு அழைத்து போய் தனியே 50 ரூபாய் கொடுத்தார். அவர்கள் எல்லோரும் விட்டால் போதும் என்று உடனடியாக கிளம்பி போனார்கள். சாமியார்களையும் விடுவித்த டெனல்சன் இப்போதே மெட்ராஸ் பிரசிடென்சியை விட்டு அவர்கள் ஓட வேண்டும் என்று விரட்டிவிட்டார். நடந்த சம்பவம் தடம் தெரியாமல் மறைந்து போனது. பணிமாற்றத்துக்கு விண்ணப்பித்த கலெக்டர் 4 மாதங்களில் கல்கத்தா போய் சேர்ந்தார். தொடரும்.